நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திரு சமஸ் அவர்களே.
வணக்கம் வணக்கம் வணக்கம்.
முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த வேளையிலே, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்தியாவின் அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியலில் ஏற்படுத்திய முக்கிய தாக்கம் என்று எவற்றையெல்லாம் குறிப்பிடுவீர்கள் ஐயா?
தமிழ்நாட்டினுடைய நீண்ட நாள் ஆட்சிக்கால நீண்ட நாள் கொள்கை வகுப்பில் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்கியவர். இதுதான் அவருடைய மகத்தான சாதனை. ஏன்னா முதல்வராக அவருடைய ஆட்சி பணி காலகட்டமும் அதிகம், அதே போன்று வந்து எதிர்கட்சி தலைவராகவும் அவருடைய பங்களிப்புக்கான காலகட்டம்ங்கிறது அதிகம். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் அவருடைய நேரடியான தாக்கம் இருந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா அதிகபட்சம் 1920 2020 வரைக்கும் ஒரு நூற்றாண்டு நவீன அரசியல் காலகட்டம், முதன்மையான காலகட்டம்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த காலகட்டத்துக்குள்ளார இந்த 50 ஆண்டுகள் இருக்குங்கிறது தான் மிக முக்கியமானது. அடுத்ததாக சுதந்திர இந்தியால தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு மாநிலம் அதற்குரிய அந்தஸ்தோட செயல்பட ஆரம்பிச்சு அது தன்னைத்தானே கட்டி அமைத்துக் கொள்வது, இந்த நவீன கட்டமைப்பை உருவாக்கி கொள்வதுங்கிற இடத்துல எல்லா துறைகளிலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. எல்லா இடங்களிலும் அவர் தரம் பயிற்சியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அடுத்த முக்கியத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாதித்தவை என்று இவற்றை எல்லாம் சொல்வீர்கள்.
அவர் செய்ததுல மகத்தான விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது காந்தியினுடைய சிந்தனைப்படி ஒரு அதிகார பகிர்வு மிக்க கூட்டாட்சிக்கு மிக நெருக்கமான ஒரு அரசமைப்புடனும் அதற்கான ஏற்பாடுகளும் தான் அழைக்கப்பட்டிருக்கணும், அப்படிதான் அமைப்பதற்கான சூழலை நோக்கி அது போலுச்சு. ஆனால் இடையில் குறுக்கிட்ட பிரிவினைங்கிறது இருபக்க சேதாரங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய அச்சத்தை, நாடு இதற்கு மேல பிளவுபட்டுமோங்கிற அச்சத்தை இந்திய சுதந்திரத்தின் போது கொடுத்தது. அதனுடைய விளைவாக மறைமுகமாக அதை மிக அதீதமான மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்கக்கூடியதாக அப்படியான ஒரு அமைப்பாக அது உருவாக்கம் பெற்றுவிட்டது. அப்ப இந்த மாநிலங்கள் அமைப்பு வந்து மிக முக்கியமான அமைப்பாக இருந்தாலும் கூட அதனுடைய அதிகாரம் எப்ப வேணா பறிக்கப்படலாம் சூழல் வந்து கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அரசமைப்பு சார்ந்த அச்சல் நீங்கிடல. அப்படி இருக்கும்போது 75 ஆண்டுகள்ல மாநிலங்களுடைய அதிகாரம் படிப்படியாக பறிக்கப்பட்டும் இருக்கு, மாநிலங்கள் படிப்படியாக ஒன்றிய அரசை மத்திய அரசை உருவாக்குவதில் மைய இடம் நோக்கி நகர்வதற்கான இடம் நோக்கி தங்களை முன்னிறுத்திட்ட காலகட்டமும் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 1989 பிறகு இந்தியா ஒரு கூட்டாட்சி யுகத்திலே தான் இருக்கு. இந்த தேர்தலிலும் கூட அப்படிதான் அவங்க பெரிய ஒரு கூட்டணியோட தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆகையால் வந்து இந்த கூட்டணி யுகத்தை உருவாக்கியதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு, குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பங்கு முதன்மையானது. 1989 காலகட்டத்திலே இந்த 2014 வரையிலான கூட்டாட்சி செழித்த யுகத்துல அவரும் ஒரு முக்கிய தலைவர் பெற இருந்திருக்கிறார். அது அவருடைய பணிகளிலேயே முக்கியமான பணிகள். அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், ஒவ்வொரு இடத்திலையும் சமூக நீதி தளத்தில், தகவல் தொழில்நுட்ப புரட்சியில், உள்கட்டமைப்புகள் உருவாக்கத்தில், எல்லா விஷயங்களிலும் ஒரு முக்கியமான பங்கை அவர் வகித்திருக்கிறார். அது மேலெழுந்த காலகட்டம், வேகமாக வளர்ந்த காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் காமராஜர் அண்ணா ஒரு பெரிய கனவை கொடுத்தால அவருக்கு அதை செயலாக்கக்கூடிய வாய்ப்பை வந்து காலம் வழங்கல. 2 ஆண்டுகளுக்குள்ளார அவர் முதல்வரா இறந்துடுறார். அந்த இடத்துல வந்து கலைஞர் தான் இருந்து அதை நீண்ட காலம் எடுத்துட்டு போறார். அதுக்கு பிறகு MGR அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு அந்த தொடர்ச்சியான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து கலைஞர் செஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் தலைவர்கள், மிக குறிப்பாக மாநில கட்சிகள், அதுதான் இங்க ஆட்சியில இருக்க முடியும் என்பதை உருவாக்கியதில் கடந்த அரை நூற்றாண்டில் அது நிறுவப்பட்டதில் திராவிட கட்சிகளுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதுலயும் வந்து கலைஞருடைய பங்கு பிரதானமானது. இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்.
உங்களது பார்வையிலே அவர் சாதிக்க நினைத்து ஆனால் சாதிக்க முடியாமல் போன விடயங்களவை என்று கூறுவீர்களா?
செய்ய தவறியது எதெல்லாம் அவருடைய பிரச்சனையாக அல்லது வீழ்ச்சியாக அமைந்தது அப்படின்னா, ஒரு பெரிய தந்தைமை ஸ்தானம் அண்ணாவுக்கு அடுத்து அவருக்கு உருவாகியது. காமராஜர் போலோ அல்லது அண்ணா போலோ அல்லாமல் அப்படி ஒரு ஸ்தானம் உருவாகி அது வந்து நீண்ட காலம், மிக நீண்ட காலம் வந்து அவரு அப்படியான இடத்துல அவரை வச்சிருந்த தமிழ் சமூகம் பார்த்து அந்த இடத்தில் இருந்து பார்க்கும் போது அவர் எடுத்த சில முடிவுகளும் கட்சிக்குள் அவர் உருவாக்கிய பண்பாடு. இப்ப உதாரணமாக அண்ணாவை நீங்கள் எடுத்துக்கொண்டார், அண்ணா வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகுந்த ஜனநாயகபூர்வமான ஒரு இயக்கமாக உருவாக்கினார். தன்னுடைய குடும்பத்தினுடைய நிழல் கூட அதுல படுறதுக்கு அனுமதிக்கல. ஒரு அடுத்த தலைமுறையை வந்து பெரிதாக ஊக்குவிச்சு ஏராளமான தலைவர்கள் வருவதற்கு வழிவகுத்தார். கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய குடும்பத்தினுடைய தாக்கம், அது அவங்களோட பங்களிப்புங்கிறது இயல்பா இருந்துச்சு. அவரோட வளர்ச்சியிலேயே அவர்கள் பங்களித்திருக்கிறார்கள். கட்சிக்கு, பத்திரிகைக்கு, எல்லாருக்கும் வந்து அந்த குடும்பம் முளைத்திருக்கிறார்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. அவங்க பின்னாடி நேரடியா வந்து பங்கெடுத்தவர்கள் என்று சொல்ல முடியாது. முரசடி வரலாற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டால் வந்து அந்த குடும்பம் வந்து அவ்வளவு பெரிய பங்களித்து இருக்கிறார். ஆகையால் அதெல்லாம் நம்ம இன்ட்ரோஸ் பண்ணலாம். சேம் டைம் வந்து வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, அதை எங்கேயும் நிறுத்த, அதற்கான இடம் ஒரு இடத்தில் நிறுத்தப்படணும். அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக அதிகார தளத்துல குடும்பத்தை அனுமதித்தினுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, கட்சியில ஒரு கலாச்சாரம் அது மாறிச்சு. ஒரு கட்டத்துல அது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திலையும் அது நீடிக்க ஆரம்பிச்சு. விளைவாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த தலைமுறை சார்ந்த பிரச்சனைகள்ல ஒன்றாக அது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா உருவெடுத்து. அப்கோர்ஸ் அவருடைய புதல்வர் ஸ்டாலின் வந்து 50 ஆண்டுகள் வேலை பண்ணியிருக்கிறார். இந்த முதலமைச்சர் பதவியை நோக்கி வருவதற்கு முன்பு ஒரு பெரு உழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட, உதயநிதி அவர்கள் இப்ப அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் இப்படி உடனடியாக வருவதற்கு நீண்ட ஒரு பயணம் எல்லாம் இல்லை. அதே போல மிக முக்கியமான பல அமைச்சர்கள் இருக்கு, முதல்வர் முன்னிலைப்படுத்தப்படுவது இயல்பாக, தகுதி உள்ளவர்கள் பின்னுக்கு தள்ளுவதையும் இயல்பாக நடத்துவதை பார்க்கணும். அது கட்சிக்குள்ளார ஒரு கசங்களை உருவாக்குவதையும் பார்க்கணும். அப்ப உலகம் முழுக்கவே இந்த குடும்ப வாரிசு அரசியல்ங்கிறது வந்து ஒரு சிக்கல், உலகளாவிய ஒரு பிரச்சனை. அது இந்தியாவிலேயே பிரச்சனையா இருக்கு. திமுகவை மட்டுமோ தமிழ்நாட்டை மட்டுமோ அதை நாம் பிரிக்கிவிட முடியாது என்றாலும் கூட, அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இந்த வகையான வாரிசு அரசியலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடுவோம். அப்படிதான் பெரியார் அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் அதை வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த விஷயத்தை கையாள்வதில் அவர்கள் கூடுதல் ஜாகிரதையா இருந்திருக்கும். கலைஞரால் அது முடிஞ்சிருக்கும், ஆனால் அவர் அதை செய்யலைங்கிறது ஒரு பெரிய கட்சிக்கு, மாநிலத்துக்கு ஏற்பட்ட பெரிய, அவருடைய தலைமையில் ஏற்பட்ட பெரிய சரிவு அப்படின்னு நான் சொல்றேன்.
அவர் செய்திருக்க கூடிய அல்லது செய்திருக்க வேண்டிய ஆனால் செய்யாமல் போன விடயங்கள் எவை என்று கூறுவீர்கள்?
அவரால் செய்ய இயலாத விஷயம், அதுல வந்து அவர் அதிகமாகவே தாக்கப்பட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இப்ப உதாரணமாக வந்து கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் மீது விழுந்த பெரிய பழிச்சொல் வந்து இலங்கை தமிழர்களுடைய படுகொலை நடந்தது. இலங்கையில் வந்து இறுதி போராட்டத்தில் நடந்த படுகொலையின் போது அவர் ஒன்றும் செய்யாமல் இருந்தார், பதவிக்காக வேடிக்கை பார்த்தார் என்ற குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது உண்டு. ஆனால் அதை நான் அப்படி பார்க்கல. அது வந்து தமிழ்நாட்டின் முதல்வருக்கோ இந்திய முதல்வர்களுக்கோ மிகப்பெரிய அதிகாரம் இருப்பது போன்றும், அவர்கள் நினைத்தால் எல்லாம் செய்துவிட முடியும் என்பது போலும் அதீதமாக உருவாக்கப்பட்ட கற்பனையிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். திமுக வந்து அந்த காலகட்டத்துல தன்னால் செய்ய முடிந்த காரியங்களை இன்னும் கூடுதலாக செய்திருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் உண்டு. வேற சில விமர்சனங்கள் உண்டு. ஆனா ஒரு வாழ்நாள் பழியாக அவர் மீது சுமத்துவதற்கான நியாயம் எதுவும் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக நாம் இந்த காலகட்டத்துல இப்ப உதாரணமாக கடந்த முறை முதல்வராக இருந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் காலகட்டத்திலலாம் முதல்வர் பதவிங்கிறது எப்படியாக அணுகப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்திய முதலமைச்சருக்கான அதிகாரம்ங்கிறது இருக்கு. அந்த வரையறைக்கு உட்பட்டுதான் அவரால் செய்ய முடியும். அதே போல இந்தியா போன்ற ஒரு நாடு வந்து ஒரு முடிவை எடுக்கும் போது முழுமையான ஒரு காலனி நாடு போல ஒரு அண்டை நாட்டை முழுமையாக அணுக முடியாது. இதெல்லாம் வந்து அதீதமாக ஒரு இந்திய நாட்டினுடைய அதிகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரமாக இருக்கட்டும், அது வந்து எல்லாமே கொஞ்சம் அதீதமாக மிகைப்படுத்தப்பட்டு அவர்கள்ட்ட எல்லா அதிகாரங்களும் இருந்துச்சு, எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதனுடைய விளைவு. அதுக்கு வழிகடாக்கப்பட்டது கலைஞருடைய பெயர் தான். எல்லா விதத்திலும் அவர் நினைச்சிருந்தா ஏதோ இது எல்லாத்தையும் மாற்றி அமைத்திருக்க முடியும் அப்படியான ஒரு பாவனை இருக்கு. அப்படியான ஒரு குற்றச்சாட்டு அவதூறாக கூட பேசப்பட்டது. எனக்கு அதுல அவர் மீது அவ்வளவு பெரிய பழிச்சொல் வந்து அநியாயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
அவர் மேல் வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, தமிழ்நாட்டிலே ஊழல் அரசியலை பெரிதாக வளர்த்து விட்டார் என்பது. அது குறித்து நீங்கள் என்ன கூறுவீர்கள் ஐயா?
இல்லை, இது அவரை மட்டுமே குறித்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விதமான மோசமான திண்மம் அப்படி எல்லாம் கிடையாது. இந்தியா முழுக்கவுமே, அதாவது இன்னும் சொல்ல போனா உலகம் முழுக்க ஊழல் இருக்கு. இந்தியால இன்னும் மோசமாக பிரதிபலிப்பதற்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதனுடைய பாரதூர ஏற்றத்தாழ்வு, இந்த ஏற்றத்தாழ்வை வந்து பலர் வந்து அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். உதாரணமாக ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு வெல்வதற்குங்கிறதுக்கு எத்தனையோ கோடிகள் செலவிட வேண்டியது. ஒரு மக்களவை தேர்தலாம் எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்க இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்பது, நிதி வேறுபாடு என்பது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் வேட்பாளர்கள் மட்டும் சொல்ல கட்சியில களத்துல இருக்கக்கூடிய கட்சிகளையுமே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி ஒரு சமூகத்தினுடைய எந்த பகுதியினரை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது அடிப்படையில சாமானியர்களை முன்வைத்து மேலிருந்து வந்த ஒரு கட்சி. அதே போல அதிமுகவும் அப்படிதான். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் இன்னும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை அதிகாரத்தை நோக்கி மேலெழுப்பி கொண்டு வரப்பட்ட கட்சி. அப்ப நீங்க இந்த கட்சிகள் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் விட்டுட்டு இதை எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னா, ஒரு சாதாரண சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழையா இருக்கலாம் அவர், அல்லது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் அரசியல் தலைவராக மேலில் வருவதற்கு எத்தகைய சூழலை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரு நாட்டை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில வந்து இன்னும் வந்து அரசியல் துறையில மேலிருந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கான சம்பளம், அவர்களுக்கு என்ன நம்ம செய்யறோம், ஏன்னா வந்து அவர்கள்ட்ட தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நாட்டினுடைய பெரும்பகுதி வேலைகளை அவங்கதான் கையாள்றாங்க. அவர்களுடைய பணிங்கிறது வந்து ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பணி, அவர்களுடைய உழைப்புங்கிறது மிக மரியாதையோடு பார்க்கப்பட வேண்டியது. அப்படியெல்லாம் இங்க இருக்கிறது இல்லை. நான் கூட பல சமயங்கள்ல அதை குறிப்பிடுவது உண்டு. ஒரு கவுன்சிலர்ங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட எந்த நேரம் வேணா அழைக்கப்படக்கூடியவரா அந்த வார்டு மக்களால கருதப்படுறாரு. வெள்ளம் நாளும் அவர் தான் வரணும், தண்ணீர் பஞ்சம் நாளும் அவர் தான் வரணும், வந்து உடனே நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலருக்கு எவ்வளவு சம்பளமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா பொது சமூகம் கேட்டுக்கிறதே இல்லை. குறிப்பா எடுத்துக்கிட்டா இப்பதான் மிக சமீபத்தில் சென்னை போன்ற ஒரு மாநகராட்சியில அல்லது சின்ன சின்ன ஊர்கள்ல ஒரு 5000-10000 அளவுக்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த சூழல் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த தொகையை நம்ம வச்சுக்கிறோம், ஒரு 5000-10000 வச்சுக்கிட்டு ஒருவர் வந்து மாதம் முழுக்க பணியாற்ற முடியுமா, அவருக்கு இந்த தொகை எப்படி வந்து ஈடுகட்ட முடியும். அப்ப பொது சேவை நோக்கி ஒருத்தர் வராரு, முழுமையா உழைக்கிறாரு, அவர் ஏராளமா செலவிடணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் ஓசியில செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனை இல்லையா? அப்ப மறைமுகமா இத்தகைய ஊழல் கட்டுமானத்தை நானே ஊக்குவிப்பதாக தான் ஒரு சட்டயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப அந்த சட்டயத்திலிருந்து வரக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்களை வந்து நம்ம ஊழல்னு குற்றம் சாட்டுறது அர்த்தமே கிடையாது. இதுல ஒரு கட்சியை வந்து தலைவர் அவர் பேர்ல வச்சு கணக்கு எழுதுறதுங்கிறது கிடையாது. உள்ளபடியே ஒரு கட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கொண்ட இயக்கமா இருக்கு. ஒரு மாநில கட்சிங்கிறது கண்டிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு பெரிய கட்சிகளும் ஒரு கோடி பேராவது ஆதரவாளர் தளத்தை கொண்ட கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவர்கள எல்லாருமே இருப்பாங்க. அவர்கள ரவுடிகள் இருக்கலாம், அவர்கள வந்து ஊழல் புரிவோர் இருக்கலாம், அவர்கள தவறுகளை போடலாம், அவர்கள ரொம்ப தியாகமான பணிகள்ல ஈடுபடுபவர்கள் இருக்கலாம். ஒரு சமூகத்தினுடைய 8 கோடி பேர்ல 2 கோடி பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நாலுல ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு கட்சி தலைவர்களுடைய பொறுப்பாக ஆக்க முடியாது. ஆனா அவர் ஓரளவுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு போராடுகிறவராக இருக்கிறார். அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து அதாவது பொதுவுல வந்து ஊழல் எப்படி ஒழிக்கணுங்கிறத பொதுவான விஷயங்கள பேசலாமே தவிர, ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவர் அப்படின்லாம் வந்து பேசுறதற்கு நியாயம் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
அவர் விட்டு செல்கின்ற மரபு அல்லது லெகசி பாரம்பரியம் என்று எதை கூறுவீர்கள்?
அவர் சாதாரண சமூகத்திலிருந்து அரசியல் துறை நோக்கி வரக்கூடியவர்களுக்கோ அல்லது இன்னும் சொல்ல போனால் சாதாரண குடும்பங்களிலிருந்து எந்த ஒரு துறைக்கும் வருவதற்கு, மேலே இருந்து வருவதற்கு தமிழர்களுக்கு ஒரு ஊக்கசக்தியாக அவருடைய வாழ்நாள் காலம் ஒரு பகுதி தமிழர்களுக்கு இருந்திருக்கிறார். அந்த லெகசி வந்து என்னைக்கும் நான் நீடிக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் சாதிய ரீதியாக மிகவும் கீழே அழுத்தப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மேலிருந்து வந்தவர் அவர், எண்ணிக்கை சிறுபான்மையினர், மிக சிறுபான்மையினர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து ரொம்ப ஒரு குக்கிராமத்திலிருந்து மேலேறி வந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பலருக்கு வந்து உத்வேகம் தரக்கூடிய ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கைங்கிறது அதனுடைய எல்லா பக்கங்கள், அவர் ஒரு திரைக்கலைஞராக எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, அதுல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. வெற்றிகரமான திரைக்கலைஞராக இருந்திருக்காரு. அவருடைய மிச்சம் தொட்ட நாட்கள்ல அவருடைய வசனங்கள் வந்து வீதி தோறும் விற்கப்பட்டிருக்கு, புத்தகமா அச்சடிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. தமிழை பேசுறதற்கு அவருடைய வசனங்கள் வந்து மனப்பாடம் செய்து ஒப்பிக்கப்படுவதுங்கிறது ஒரு தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். ஆனா இந்த வெகுஜன வெற்றியை எல்லாம் அவர் வந்து தன்னுடைய கொள்கையை பறிகொடுத்து செய்யல, அதுல எவ்வளவு ஒரு நுட்பமாக அதை புகுத்த முடியுமோ அப்படிதான் புகுத்தி தன்னுடைய அரசியலை அவர் செய்தார். அந்த திரைத்துறை ஆகட்டும் அல்லது எழுத்துத்துறை, எழுத்து வந்து ஒரு கடைசி வரைக்கும் விடல, தொடர்ந்து வந்து எல்லா எழுத்தினுடைய அத்தனை அம்சங்களிலும் தான் ஈடுபட்ட பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஈடுபட்டார். அதே போல ஒரு பத்திரிகையாளராக அவருடைய தொடர்ந்து வந்து ஒரு மாபெரும் உரையாடலை தன்னுடைய கட்சிக்குள்ளும் கட்சி வெளியிலும் அவர் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஆட்சி மன்றத்தை முன்னகர்த்தி செல்வதில் ஒரு தலைவராக உருவாக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். எவ்வளவு ஜனாயமா இருக்குமோ அவ்வளவுக்கு நம்ம ஆட்சி மன்றத்துல இருக்கணுங்கிறதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கடந்த காலத்துல. அந்த இடத்துல வந்து தன்னுடைய எதிர்கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் மற்ற எல்லாருக்கும் முன்னுதாரணமாகவும் முன் தயாரிப்போடும் செயல்படுவதாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய உரைகள் எல்லாம் வந்து மிகுந்த கவனத்தோடு தயாரிக்கப்பட்ட உரைகள். கிட்டத்தட்ட அது மட்டுமே 1.5 லட்சம் பக்கங்களுக்கு மேல தொகுத்தால் வரக்கூடிய அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார். அடுத்து வந்து எல்லாவற்றிலும் முக்கியமான படி வந்து எதிர்கால கணக்குகள். இன்றைக்கு தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முன்னோடியான தகவல் தொழில்நுட்பத்துறை மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலேயே முதல் முதலில் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு கொள்கையை 1997 உருவாக்கியது கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதே போல டைடல் பார்க் 2000 இங்கு உருவாக்கப்பட்டது. அப்புறம் இது போன்று பல விஷயங்களை வந்து முன்கூட்டி சிந்திப்பவராக இருந்திருக்கிறார். அப்புறம் கட்டுமானங்கள்ல ஒரு பேரலா எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கிறார். கிரிட்டிசிசத்தை மட்டும் வைப்பதல்ல, உதாரணமாக திட்டக்குழு மேல இவங்க ஒரு குற்றம் வைக்கிறாங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க மத்திய அரசினுடைய திட்டக்குழு மேல அப்படின்னு சொன்னா, மாநிலத்தில் ஒரு திட்டக்குழுவை உருவாக்கி இவர்கள் எப்படியெல்லாம் அதை மாற்று மாதிரியாக உருவாக்கி காட்டுறாங்க அப்படின்னு செய்ய, நுகர்பொருள் வாணிபத்துல அதாவது குறிப்பாக ரேஷன் விநியோகம் போன்ற விஷயத்துல அவர்களுக்கு கடந்த காலத்துல ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லது வந்து ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை இங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் வழியாக செயல்படுத்தி காட்டுறது, இப்படியெல்லாம் வந்து ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு பேரலா அவங்க உருவாக்குறது அப்படின்னு சொல்லி இந்த லெகசி எல்லாமே வந்து தொடர முடிஞ்சு. இன்னைக்கு அண்ணா அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையில வந்து அடுத்த கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் விட்டு சென்ற தடயங்கள்ங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் பிரதி எடுக்கப்படுகின்றன. நீங்க இன்னைக்கு திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் கூட அவர்கள் ஆளும் மாநிலத்தில் இதே போன்ற திட்டங்களை கையில் இருப்பதை பார்க்கலாம். உதாரணமாக தமிழ்நாடுதான் முதல்ல வந்து மகளிருக்கு மாதந்தோறும் ஒரு தொகை உரிமை தொகை வெறும் உதவி தொகை கூட அவங்க அதை குறிப்பிட்டு அந்த உரிமை தொகைங்கிறதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு வந்து அது வந்து தென்னிந்தியாவின் பெரும்பான்மை மாநிலங்கள்ல அமலுக்கு வந்திருக்கிறதோட வட இந்தியாவிலும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பாஜக மாநிலங்கள்ல அது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முறை காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மகளிரை வந்து பிரதானப்படுத்தி விஷயங்களை பேசியிருப்பதை பார்க்கிறோம். மக்கள் நலத்திட்டங்கள்ங்கிறது இந்தியாவினுடைய மையக்கலத்தினுடைய விவாத மேஜைக்கு அது வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து சென்றது, இதையெல்லாம் முன்னோக்கி கொண்டு சென்றதில் திரு கலைஞர் அவர்கள் வந்து ஒரு முன்னத்தியர். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு லெகசியா இருக்கும் அப்படி என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மிக அழகாக கூறினீர்கள். உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி சமஸ் அவர்களே. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.